வணக்கம் கஜதீபன்.
வணக்கம் பிரபா.
முதல்ல வந்து உங்களுடைய இந்த ஆஸ்திரேலிய பயணம் பற்றி சொல்லுங்களேன், அதன் பின்னணி.
ஆஸ்திரேலியாவுக்கு நிலத்தடி நீர் தொடர்பான விடயங்களை பற்றிய ஆய்வுகள், அது தொடர்பான கல்விமுறைகள், கற்கநெறிகளை பயில்வதற்காக நாங்கள் என்னோடு சக மாகாண சபை உறுப்பினர் சர்வேஸ்வரன் அவர்கள், அதே போல துறை சார்ந்திருக்கக்கூடிய பொறியியலாளர்களாக நாங்கள் 14 பேர் ஆஸ்திரேலியாவிலே 35 நாட்களுக்கு அந்த பயிற்சியை மேற்கொள்வதற்காக இங்கே வருகிறோம்.
இப்பொழுது அந்த நிலத்தடி நீர் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நுகர முடியாத ஒரு நிலைக்கு போயிருக்கின்றது, அதனால் பல பிரச்சனைகளும் வந்திருக்கின்றன. அது பற்றி சொல்லுங்களேன், இப்பொழுது எப்படி அங்கே கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றவா குடிநீர் பிரச்சனைகள்?
குடிநீர் பிரச்சனைகள் என்பது யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கு அது உலகம் முழுவதுமே அந்த விடயம் அங்கும் செல்வாக்கு செலுத்துகிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் முற்றுமுழுதாக நிலத்தடி நீரையே சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சகல தேவைகளுக்காகவும் எங்களுடைய கிணறுகளிலே நாங்கள் தண்ணீரை வேண்டிய அளவுக்கு அள்ளி பயன்படுத்தக்கூடியதான ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த தண்ணீரை கூட காசு கொடுத்து வாங்குகின்ற ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். நிலத்தடி நீர் பல்வேறான செயற்பாடுகளிலே மாசடைந்திருக்கிறது.
அதுக்கு நீங்கள் உங்களுடைய மாகாண சபை என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றீர்கள்?
மாநசபை ஊடாக அதற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் ஊடாக எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பது தொடர்பாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நீர் தொடர்பான சகல விடயங்களுமே இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டப்படி மத்திய அரசாங்கம் தான் அதை கையாள்வதற்கான அதிகாரம் இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பல்வேறு விடயங்களிலே பேசியிருக்கிறோம். பல்வேறான திட்டங்கள், குறிப்பாக கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டம், அதே போல ஆறுகளை குளங்களை அகலப்படுத்தி ஆழப்படுத்தி அவற்றை நீரை சேகரிக்கின்ற திட்டங்கள், இந்த விடயங்கள் தொடர்பாக அதிகமாக இன்றைக்கு பேசப்படுகிறது.
குடிநீர் பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வு திட்டமாக நீங்கள் வன்னியில் இருந்து குளத்தை அங்கே கொண்டு செல்லுகின்ற ஒரு திட்டமும் முன்வைக்கப்பட்டு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றது அல்லவா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இரண்டமலை திட்டம் தொடர்பாக இருவர் கருத்துக்கள் அங்கு இருப்பது உண்மை. அந்த நீரை அங்கே ஜால்குடா நாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது தொடர்பாகவும், அப்படியல்ல அந்த நீர் அங்கிருக்கக்கூடிய விவசாயத்துக்கே போதாது, அனகரணத்தினால் அவற்றை குடிநீருக்காக கொண்டு செல்வது முடியாது என்பதான தொடர்பாக இருவேறு கருத்துக்கள் அங்கு இருப்பது உண்மை. ஆனால் இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு அந்த மாவட்ட ரீதியான மக்களுக்கிடையிலான பிரச்சனைகளாக பார்க்காத நிலைமையில் இரண்டு மாவட்ட மக்களும் விரும்பி அவர்கள் தங்களுக்கிடையிலேயே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு ஒரு இதை ஒரு பிரச்சனையான விடயமாக பார்க்காத நிலைமை ஏற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதற்கு பிறகு அந்த வாரான விடயங்களை தொடர்ச்சியாக எவ்வாறு நகர்த்துவது என்பது பற்றி நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும்.
நீங்கள் மாகாண சபையில் யாழ் மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர், அதே வேளையில் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி, அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த தண்ணீரை இரணை மடுவில் இருந்து யாழ்ப்பாணம் கொண்டு போகின்ற திட்டத்திற்கு?
இந்த திட்டம் தொடர்பாக பல்வேறு விடயமான கருத்துக்கள்.
உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு,
கட்சி மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள் அல்லது மக்களுக்கு எது சரியானது என்பது தொடர்பாக கட்சி ஒரு முடிவுக்கு வரும். தொடர்ச்சியாக ஆலோசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை நாங்கள் மிகவும் ஒரு உணர்வு பூர்வமான விடயமாக இருக்கின்ற காரணத்தினால் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய தேவை இருக்கிறது.
உங்கள் கட்சிக்குள்ளும் இது விடயமாக ஒரு
பேசப்படுகின்றது, வெவ்வேறு மாற்று கருத்துக்கள் இருக்கிறது.
அதாவது ஒரு பிளவு இருக்கின்றது, எடுத்துக்கொள்ளலாம்.
பிளவு என்பதல்ல, இது கருத்துக்கள்.
குடிநீரை கொண்டு போகின்ற திட்டம் தொடர்பாக,
குடிநீரை கொண்டு போகும் திட்டம் தொடர்பாக பிளவு என்பதல்ல, அது எது சரி, எது சரியானதாக இருக்கும் அல்லது சரியில்லாமல் இருக்கும் என்பது தொடர்பாக வெறுமனே அரசியல்வாதிகள் மாத்திரம் தீர்மானிக்க முடியாது. அது தொடர்பான நிபுணத்துவம் மிக்கவர்கள் அவர்களுடைய ஆலோசனைகள் பெறப்பட்டு அதனால் எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இதை கொண்டு செல்வதனால் அல்லது கொண்டு செல்லாமல் விடுவதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகளை ஆராய்ந்து மற்றபடி இதில் மிகப்பெரிய பிளவுகள் இருப்பது என்பதல்ல. நீங்கள் பார்த்தீர்களேனா யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் தேர்தல் மாவட்டம் ஒன்றாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி என்பது வேறு வேறான விடயங்களாக இல்லை.
கிளிநொச்சியில்
இருக்கக்கூடிய மக்கள் பூர்வீகமானவர்கள் யாழ்ப்பாணம், குறிப்பாக தீவு பகுதியை சார்ந்தவர்கள்
இல்ல. ஆனால் அவர்களுடைய கருத்து வந்து கிளிநொச்சியில் இருக்கின்ற தண்ணீரை குடிநீரை யாழ்ப்பாணம் கொண்டு போவது என்பது தமது விவசாயத்திற்கு மிகவும் பாதிப்பாக அமைந்துவிடும் என்றுதான் அவர்கள் கூறுகின்றனர்.
விவசாயத்திற்கு பாதிப்பாக அமைந்துவிடும் என்று அவர்கள் சொல்ல கூறிக்கொண்டு வந்தாலும் கூட பல்வேறான கருத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக இரணை மடுவில் இருந்து மேலதிகமாக வெளியேறுகின்ற நீர் வருடந்தோறும் அநேகமாக அந்த நீர் மேலதிகமாக வருகின்ற பொழுது கடலுக்கு வெளியேற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த நீரைத்தான் நாங்கள் இங்கே ஜாழ்ப்பாணம் கொண்டு வர வேண்டும் என்பதான கருத்துக்களும் அங்கு சொல்லப்படுகிறது.
இந்தியாவை பொறுத்த மட்டிலே தமிழகத்திற்கும் கர்நாடகத்துக்கும் இடையில் தண்ணீர் பிரச்சனை, ஆனால் அவர்கள் வெவ்வேறு மாநிலத்தவர்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டிலே யாழ் மாவட்டத்துக்குள்ளேயே தண்ணீரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இடையில் அரசியல் கட்சி சரி மக்கள் சரி ஒரு பிளவை ஒரு மாற்று கருத்தினை கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் மிகவும் ஒரு நெருடலாக இருக்கின்றது.
இது சாதாரணமாக நீங்கள் சொன்னதை போல சாதாரண மக்கள் எல்லோருமே இது தொடர்பாக தங்களுடைய கருத்து கவலைகளை வருத்தங்களை வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை.
அடுத்ததாக நீங்கள் வந்து மாகாண சபையில் கல்வி சம்பந்தமான விடயங்களுக்கு பொறுப்பாக அது சம்பந்தமான விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அங்கே மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதன் பின்னணி என்ன?
உலகத்தில் எங்குமே ஒரு நடைபெற்றிருக்காத ஒரு செயற்பாடு என்று நாங்கள் கருதுகிறோம். தெருவிலே வந்து கொண்டிருந்திருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த மாணவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் மறித்தார்கள், நிற்கவில்லை என்பதனால் நாங்கள் துப்பாக்கி பிரயோகம் செய்தோம் என்று போலீசார் சொல்லுகிறார்கள் என்பது மிகவும் வேடிக்கையான ஒரு செய்தியாக இருக்கிறது.
உங்களுடைய கட்சி அங்கே எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கின்றது. சம்பந்தர் ஐயா அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கின்றார். இந்த வேளையில் அந்த இறந்த மாணவர்களின் வீட்டிற்கு எதிர்கட்சி தலைவர் சென்றிருக்கின்றார். சென்று தாங்கள் இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் என்று வளமையான பாணியில் தான் இதற்கும் பதிலளித்திருக்கின்றார். என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள்?
இல்லை, இது இந்த போலீசார் சுட்டு விட்டார்கள், இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது உண்மை.
ஆமாம், அதற்கு என்ன தீர்வு திட்டம்? அந்த குடும்பத்தாருக்கும் மாணவர்களுடைய போராட்டங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்திருக்கின்றார்கள்.
மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். நான் அங்கு இருக்கின்ற பொழுது, நான் கருத்து வெளியிடுகின்ற பொழுது மிக தெளிவாக சொன்னேன், இது இந்த இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய சிங்கள பிரதேசங்களில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தால் அந்த பிரதேசங்களில் காவல்துறை நிலையங்களே இருந்திருக்க முடியாது.
ஆனால் இப்பொழுது மக்களின் உணர்ச்சிகளை எல்லாம் உங்களுடைய கட்சி தான் அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது.
ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் எந்த விதமான பல்வேறான கோபங்கள் மனதுக்குள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் ஒரு விதமான ஜனநாயக ரீதியான போராட்டமாகத்தான் அவர்கள் அதை முன்னெடுக்கிறார்கள். அவர்கள் அதை எந்த விதமான ஒரு வன்முறையும் கலந்துவிடக் கூடாது, எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களில் நடந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அந்த வகையில் அந்த விடயங்கள் இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கிறது.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. இலங்கையின் வடமாகாண சபை உறுப்பினர் கஜதீபன் அவர்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறோம்.
இப்பொழுது உங்களுடைய மாகாண சபை, அதில் வந்து நீங்கள் ஒரு வலுவான நிலையில் இருக்கின்ற ஒரு கட்சி, அதே வேளையில் அங்கே மத்தியிலே எதிர்கட்சி அந்தஸ்தையும் பெற்றிருக்கின்றீர்கள். இந்த வகையில் 3 வருடங்கள் உங்களுடைய மாகாண சபையின் ஆட்சி காலம் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றிருக்கின்றது, வடமாகாணத்திலே. ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாக நீங்கள் வடமாகாணத்தின் கட்டுப்பாடுகளை உங்கள் கைக்கு வந்த பின்னர் யாழ்ப்பாணத்திலே பல சிக்கல்கள், அதாவது கலாச்சார சீரழிவு, அதே நேரத்திலே இப்போ பல குழுக்கள், ஆயுத குழுக்கள் தோன்றி பல அடாவடித்தனங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதற்கு நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்?
ஒரு காலத்தில் நீங்கள் ஏற்கனவே கேட்டதைப் போல யாழ்ப்பாணத்தில் பல குழுக்கள் உருவாகின, ஆயுத குழுக்கள் இருந்தன. அவையெல்லாம் தமிழ் மக்களுக்கு மறக்கப்படுகின்ற உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக
அவர்களை
மக்களால் மக்கள் அத்துணை பேருடைய ஆசீர்வாதத்தோடும் இயங்கி இருக்கக்கூடிய போராளி அமைப்பு. அதைத்தான் சொல்ல வருகிறேன். அப்படி தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கில் எதையுமே எதிர்பார்க்காமல் போராடி இருக்கக்கூடிய ஒரு இனத்தில் இருந்து இன்றைக்கு நீங்கள் கேட்கின்ற விடயம், சாதாரணமாக கூலிப்படைகளாக யாரோ தங்களுடைய தேவைகளுக்காக இவர்களை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நாங்கள் கீழிறங்கி வந்திருக்கிறோம் என்பதுதான் மிகவும் வேதனையானது.
கேள்வி என்னவென்றால், அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் அவர்களை கட்டுப்படுத்த, அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன, அந்த காலத்தில் தான் இவர்களுடைய வரவுகள் அதிகரித்திருக்கின்றன, பல பிரச்சனைகள் கலாச்சார சீரழிவுகள் நடக்கின்றன. ஆனால் நீங்கள் மாகாண சபை மற்றது எதிர்கட்சி அந்தஸ்தெல்லாம் வைத்துக் கொண்டு அவர்களை கட்டுப்படுத்த உங்களால் முடியவில்லையே.
மாகாண சபைக்கு 3 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்றாலும் கூட கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆரம்பத்தில் இருந்து எப்படியான ஒரு நிலைமையில் வடக்கு கிழக்கு இருந்தது என்பதை உலகம் அறியும். ஆக ஆரம்பத்தில் இப்பொழுதும் கூட அங்கு மக்களுடைய செறிவு எண்ணிக்கைக்கு அதிகமான அளவுக்கு இராணுவத்தினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய பிரதான அமைச்சர்களில் ஒருவர் ராஜித சேனாரட்ன அவர்கள் அவர் ஒரு ஊடக தொடர்பாளரும் கூட, அவர் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டில் பகிரங்கமாக சொல்லுகிறார், இவ்வாறான குழுக்கள், அந்த குழுக்களுடைய பெயரை சொல்லி அவற்றை பிரபலப்படுத்த நாம் விரும்பவில்லை, இவ்வாறான குழுக்கள் இராணுவ தேவைகளுக்காக அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு செயலாளரால் உருவாக்கப்பட்டவை என்று அவர் பகிரங்கமாக அறிக்கை கொடுக்கிறார்.
உங்கள் கட்சியை பொறுத்த மட்டிலே இப்பொழுது சுமந்திரன், மாவை சேனாதிராஜா, சமந்தரையா அவர்களுக்கு எதிராக உங்களுடைய முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு இடையில் ஒரு பிணக்கு இருப்பதாக எல்லோராலும் நம்பப்படுகின்றது. அது பற்றி உங்கள் கருத்து என்ன?
இந்த பிணக்கு இருப்பதாக அல்ல, பிணக்கு இருப்பதாக பல்வேறான செய்திகளிலே ஊடகங்களிலே வருகிறது என்பது எனக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய கேள்வியும் அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இல்லை என்று நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் அந்த பிணக்குகள் சிலர் எதிர்பார்ப்பதைப் போல அந்த பிணக்குகள் பெரிய அளவிலே உருவாகி அதற்குள்ளே குழப்பங்களை விளைவிக்கும் என்று நாங்கள் கருதவில்லை.
மாகாண சபையில் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து வேலை செய்கின்ற ஒருவர், உங்களை பொறுத்த மட்டிலே விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு அவரை அந்த முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகிச் செல்லும் அளவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன, அதை பற்றி என்ன?
ஊடகங்களில் வர செய்திகள் வெளிவந்திருந்தாலும் கூட
நீங்கள் நினைக்கின்றீர்கள் அந்த அப்படியான அழுத்தங்கள் கிடைத்ததா?
இல்லை, அப்படி அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முதலமைச்சர் அவர்களை விலகி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எந்த ஒரு உறுப்பினர்களுக்கும் இருக்கும் என்று நான் நம்பவில்லை.
பகிரங்கமாக சுமந்திரன் அவர்கள் இதே ஊடகத்திலே முதலமைச்சர் ஐயா அவர்களை கட்சியை விட்டு நீக்கும்படியாக நான் சிபாரிசு செய்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதை பற்றி சொல்ல,
அதுக்கு சம்பந்தனை அவர்கள் உடனடியாகவே நான் நினைக்கிறேன் பதில் சொல்லி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடும்.
ஆனால் அவர் சொன்ன அந்த கருத்து வந்து ஒரு மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம்.
இல்லை, அதை பற்றி இது இதில் இது மக்கள் அல்லது ஊகங்களுக்கெல்லாம் பதில் நாங்கள் சொல்ல முடியாது, சொல்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதவில்லை.
அப்போ என் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த தேர்தல் காலத்திலே தனது நிலைப்பாட்டை பகிரங்கமாக கூட்டமைப்புக்கு கொடுக்கவில்லை?
தேர்தல் காலத்தில் பகிரங்கமான ஆதரவை அவர் கொடுக்கவில்லை என்பதை தேர்தல் நேரத்திலேயே நாங்கள் கடுமையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கடந்து போன முடிந்து போன விடயமாக நாங்கள் கருதுகிறோம்.
உங்களோட மாகாண சபையை 3 வருடங்கள் முடிந்துவிட்டன, இன்னும் 2 வருடங்கள் இருக்கின்றன. தமிழர்களுக்கு என்ன குறிப்பிடப்படும்படியாக என்ன செய்திருக்கின்றீர்கள்?
பல்வேறான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட அவற்றை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பல்வேறான தடைகள் அல்லது பல்வேறான நெருக்கடிகளை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. இருந்தாலும் பல்வேறு ஆதங்கங்களுக்கு மத்தியிலும் இன்னும் நாங்கள் சில விடயங்களிலே முன்னேற்றம் கண்டிருக்க வேண்டும், முன்னேற்றம் காண வேண்டிய பல்வேறு விடயங்களிலே முன்னேற்றம் காணவில்லை என்பதான் அபிப்பிராயம் பொதுவாக எங்கள் எல்லோரிடமுமே இருக்கிறது.
சம்பந்தரையா அவர்கள் இப்பொழுது விலகுவாராக இருந்தால் கூட்டமைப்பில் இருந்து அடுத்த தலைவராக நீங்கள் அப்ப யாரை எதிர்பார்க்கின்றீர்கள் உங்களுடைய?
அது காலப்போக்கில், இப்போ ஒவ்வொரு விக்னேஸ்வரன் ஐயா முதலமைச்சராக வருவார் என்று யாருக்குமே தெரியாது. அதுவரைக்கும் அவர் அரசியலில் இந்த விதமான ஈடுபாடுகளோடும் இருந்தவர் கிடையாது. அரசியலிலே அடிப்படையில் இருந்து அரசியலிலே நான் நினைக்கிறேன் 17-18 வயதுகளில் இருந்து இன்றைக்கு 50-60 ஆண்டுகளை முடித்திருக்கக்கூடியவராக மாவை சேனாதிராஜா அவர்கள் இருக்கிறார். அதே போல பல்வேறானவர்கள் இயக்கங்களில், விடுதலை இயக்கங்களில் இருந்திருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களுக்கு 30-40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட போராட்ட அனுபவங்கள் இருக்கிறது. தமிழ் மக்கள் அத்துணை பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஆக தமிழ் கட்சிகள் அத்துணை பேராலும் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக, சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தமிழர் தலைவராக அவர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து.
சமந்தரையாவுக்கு பிற்பாடு கூட்டமைப்பு உடைந்து தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி என்றெல்லாம் வெவ்வேறாக போய்விடும் என்று ஒரு கருத்து நிலவுகின்றது.
பல்வேறான கருத்துக்கள் இருக்கிறது, இப்படியான ஒரு கருத்தும் இருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது இன்னும் அதுக்கு காலம் இருக்கிறது. காலப்போக்கிலே இன்னும் இவ்வாறான மாற்றங்கள், இவ்வாறான விளைவுகள் நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான தருணமாக இதை கருதுகிறோம்.
உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் ஒரு மிக இளமையான வயதிலேயே யாழிந்து கல்லூரியில் கல்வி கற்றதன் பிற்பாடு அரசியலுக்கு வந்திருக்கின்றீர்கள். சுமாராக உங்களுக்கு ஒரு 34-35 வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன். சொல்லுங்கள், உங்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து வைத்திருக்கின்றீர்கள், அல்லது அரசியலில் என்னவெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றீர்கள்?
அரசியல் எதிர்காலம் எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக, தனிப்பட்ட ரீதியாக எங்களினால் எந்த விதமான முரண்பட்ட கருத்துக்களையும் சொல்லி அல்லது மக்களை குழப்புகின்ற எந்த செயற்பாடுகளையும் நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதிலே மிகவும் தெளிவாகவும் கவனமாகவும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும்.
நன்றி கஜதீபன். நிலைய கலியகம் வந்து எமக்காக வழங்கிய இந்த செவ்விக்கு நன்றியை தெரிவிப்பதுடன் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் மிகவும் செழிப்பாகவும் தமிழர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதமாகவும் அமைய வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி பிரபா. அதே போல ஆஸ்திரேலியா இந்த வானொலியில் SBS ரேடியோவிலே பேசுவதற்கான இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காகவும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி.